நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
எனக்கு அரசியல கோரது பத்தி பயம் இல்ல, இந்த மீடியா பார்த்துதான் எனக்கு பயம். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும்
அதிரடியாக என்று இல்லாவிட்டாலும் பல வருடங்களாக அரசியலில் குதிப்பேன் என்று சொல்லி வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று அரசியலில் குதித்து விட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பிலிம் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா சினிமேட்டிக் கரிஸ்மா ஆஸ் அ கேட்வே டு பொலிட்டிக்கல் பவர் என்ற நூலை எழுதியிருக்கும் தாமு அவர்களை சந்திக்கிறோம். தாமு அவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்பில் ஒலிபரப்பான ஒரு நீண்ட தொடர், சினிமா நடிகர்கள் எப்படி அரசியலுக்கு வருகிறார்கள் என்ற ஒரு நீண்ட தொடரை ஆக்கியிருந்தது நேர்களுக்கு நினைவிருக்கலாம். வணக்கம் தாமு.
வணக்கம் சஞ்சயன்.
தாமு, நீங்கள் ஏற்கனவே எழுதியிருந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த SBS நீண்ட தொடரில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதன் பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு பின்னணியில ஒரு 3-4 காரணிகளை நம்ம சொல்லலாம். முதலாவது காரணியா, தன்னுடைய அடுத்து வர இருக்கக்கூடிய 2 பிளாக் பஸ்டர்ஸ் படங்கள், ஒன்னு லைகா மொபைல்னால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம், அடுத்து தன்னுடைய மருமகனால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம். இந்த 2 பிளாக் பஸ்டர்ஸுமே பெண்டிங்ல இருக்கு. 2 படத்தையும் எடுத்து முடிச்சிட்டதாகவும், அதுக்கு ஒரு சரியான சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு படங்கள் வெயிட் பண்ணக்கூடியது ஒரு சூழல். அடுத்த காரணின்னு பாத்தீங்கன்னா, RK நகர் தொகுதியில பாஜக மண்ணை கவர்ந்தது. பாஜகவோட ரொம்ப நெருக்குதலா இருப்பதா ரஜினிகாந்த் மேல ஒரு விமர்சனமும் இருக்கு. உதாரணத்துக்கு, மோடி வந்து டிமானிட்டைசேஷன் பத்தின அறிவிப்பு வெளியிட்ட உடனே வாழ்த்து சொன்ன முதல் சில பிரபலங்கள்ல ரஜினிகாந்த் ஒருத்தர். பிஜேபி RK நகர்ல வாங்கின மோசமான ஒரு தோல்விக்கு அடுத்தபடியா இந்த அறிவிப்பு வருது. அடுத்ததா கமல்ஹாசன் மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து வர்ற நெருக்குதல். கமல் ரஜினியும் சமீபத்துல இந்த அரசியல் பிரவேசம் குறித்து பேசிக்கிட்டதா கூட சில தகவல்கள் வந்தது இல்லைங்களா. இந்த காரணிகளை வச்சு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தல. எப்பப்பெல்லாம் தன்னுடைய படங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருக்குதோ அந்த நேரங்கள்ல ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்தோ அரசியல் சூழ்நிலை குறித்தோ விமர்சிக்கிறது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா நடந்துட்டு வர ஒரு விடயம்.
இதுல ஒரு மீம்ஸ் கூட இருக்கிறது தாமு. ஒரு கிழவி சொல்கிறார், நான் சமஞ்சப்ப கூட இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படி என்று. அந்த மாதிரி பல வருடங்களாக இவர் அப்படி சொல்லி வந்திருந்தாலும் இப்பொழுது சொல்வதற்கும் முன்னர் சொன்னதற்கும் என்ன வித்தியாசம் தாமு?
இப்ப நீங்க கேக்குற கேள்வி வந்து அதுல இருக்கிற கான்ட்ராடிக்ஷன்ஸ் ஒத்து அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்னது வந்து ரஜினி இப்படி புலி வருது புலி வருதுன்னு பயங்காட்டிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு புலி வந்துருச்சோங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. முதல்ல இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் இருக்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் வேக்யூம் இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இந்த மாதிரி இல்ல. பெரிய அளவுல எந்த தலைவருமே இன்னைக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதிமுக சுத்தமா வலுவிழந்திருக்கு. அடுத்தது திமுக செயல்படாத கட்சியோங்கிற விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாஜக காங்கிரஸ் மாதிரியான தேசிய கட்சிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இல்ல.
இடைத்தேர்தலில் கூட நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வாங்கி
குறைவான வாக்கு வாங்கி மண்ணை கவியிருக்காங்க பாஜக. ஒரு தேசிய கட்சிக்கு மோடி மாதிரியான ஒரு வலுவான தலைவர் இருந்த சூழ்நிலையில கூட பாஜகவுக்கு தமிழகத்துல சொல்லிக் கொள்ற மாதிரி ஒரு மரியாதை கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்த் மாதிரியான ஆளுமை மிக்க நல்ல கழுசுமா இருக்கிற ஒரு சினிமா நடிகர் வந்து அரசியல் இறங்குறேங்கிறது ஒரு மிகப்பெரிய பரவலான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. கான்ட்ராடிக்ஷன் பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி சொன்ன அறிவிப்புகளுக்கும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அறிவிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பில்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்தது இல்லைங்களா. 31 நான் அரசியல் சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடுவேன் அவர் சொன்னது, அதுக்கப்புறம் 4 ரசிகர்களை சந்திச்சு பேசினது, அந்த ரசிகர்களை சந்திச்சு பேசினதை பத்தி ஊடகங்கள்ல வந்த செய்தி, இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டப் எல்லாம் இருந்த போதும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் மக்களை எப்ப சந்திச்சு பேசுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 234 தொகுதிகளிலையும் வந்து என்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவேன், தனி கட்சி ஆரம்பிப்பேன்னெல்லாம் சொல்ல தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் மக்களை எப்ப நேரடியா சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அந்த தெளிவின்மை, ரஜினிகாந்துக்கே உரித்த அந்த தெளிவின்மை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வகையில் இது வந்து புதிய அறிவிப்பா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் இதை மிகப்பெரிய அறிவிப்பா காமிக்குது. ஆனா ரஜினிகாந்தோட அந்த தெளிவின்மை இந்த அறிவிப்பிலும் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.
ஆமாம், இதைத்தான் 90களின் இடைப்பகுதியில் 2000 ஆண்டிலிருந்து நான் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை, ஆன்மீக துறையில் ஈடுபட போகிறேன் என்று அறிவித்திருந்தார். அதை கூட இவர் செயல்படுத்தவில்லை. அப்படியானவர் இப்படி அறிவித்து விட்டு அதை செயல்படுத்துவார் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது, என்ன உறுதி இருக்கிறது?
அந்த உறுதியின்மை வந்து ரஜினிகிட்ட இருக்கு. உறுதியின்மை, தெளிவின்மை. பாத்தீங்கன்னா 90களில் வந்து ரஜினிகாந்த் சொன்ன அறிவிப்பு, இந்த சினிமா துறை வந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, 2000 ஆண்டோட சினிமாவில் நடிக்கிறது நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தீவிர ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியதாகவும் அரசியல்ங்கிறது சாக்கடை என்றும் விமர்சித்து வந்தார். 90களோட மத்தியில வந்த பாட்ஷா, அதுக்கப்புறம் வந்த முத்து, அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய பில்டப்ல ரஜினிகாந்த் அப்படியே தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாக்கும் வந்த ஊழல் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா தான் இருந்தது அவரோட கரியர்லயும். இப்போ ரஜினிகாந்துக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு இனிமே தன்னிடம் எந்த சரக்கும் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையோட போட்டி போட்டு சினிமாவில் நடிச்சு வர்த்தக ரீதியா தன்னால வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் தான் அவரோடது. இது அடுத்த 4வது காரணியா நாம பார்க்கலாம்.
சரி, இப்ப கமல்ஹாசன் அரசியலில் இறங்க முன் இது குறித்த ஒரு ஆப் வெளியிடுவதாக அறிவித்திருந்தார். அப்படியான ஏதாவது ஒரு ஸ்டண்டை ரஜினிகாந்தும் அறிவித்திருக்கிறாரா?
அந்த மாதிரி தனியா எந்தவித ஆப்பும் வெளியிட்ட மாதிரி இந்த அறிவிப்புல இல்ல. ஆனா ரஜினிகாந்துக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் கிட்ட இல்லாத, ஜெயலலிதா கிட்ட இல்லாத, விஜயகாந்த் கிட்ட இல்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில சமூக ஊடகங்களோட தாக்கம் மிக அதிக அளவுல இருக்குது. அன்றாட அரசியலை விமர்சனம் பண்றத ஒரு பக்கம் இருந்தாலும் மிக ஆழமான கருத்தியல் செறிவு மிக்க விமர்சனங்களும் கருத்து பரிமாற்றங்களும் வாட்ஸ்அப் மூலமா ஃபேஸ்புக் மூலமா நடந்துட்டு வருது. என்னதான் ஆப் வெளியிட்டாலும் ரஜினிகாந்துக்கு இது போன்ற சமூக ஊடகங்களில் நிகழும் உரையாடல்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். இந்த பலவீனம் வந்து ரஜினிகாந்துக்கு இருக்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ ஏன் விஜயகாந்துக்கோ கூட இருந்தது இல்லை. விஜயகாந்த் அரசியலுக்கு பிரவேசிச்ச காலத்துல தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் மிகவும் பிரபலம் அடைந்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்களின் தாக்கம் முக்கியத்துவம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகங்களோட உரையாடல்கள்ல பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்லயே எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோட பலம். இது ரஜினிக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கக்கூடும். ரஜினிகாந்தோட தமிழாக இருக்கட்டும், அவருடைய கொள்கை பிடிப்புல ஒரு தெளிவின்மை இருப்பதாக இருக்கட்டும், அல்லது இந்துத்துவ சக்திகளோடு அவருக்கு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கடுமையாக தமிழிலேயே விமர்சிக்கப்படும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக.
சரி, ஆன்மீக அரசியல் என்கிறார். ஆன்மீகமும் அரசியலும் எண்ணெயும் தண்ணியும் போலல்லவா? அது
ஆன்மீகமும் அரசியலும் அரசியல்வாதிகளோட மேடை பேச்சுக்கு வேணா ஒத்து வரலாமே தவிர, ஆன்மீகமும் அரசியலும் ஜனநாயகத்தில் முறையான ஜனநாயகத்தை பயிற்சி செய்யும் எந்த ஒரு நாட்டிலும் ஒத்து வராது. செக்யூலாரா இருக்கிறது தான் டெமோக்ரஸி. அந்த டெமோக்ரஸியில நீங்க ரிலிஜியன் எந்த ஃபார்ம்ல கொண்டு வந்தாலும் அது எடுபடாது. இவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலிஜியன் இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற வசனங்கள்லாம் பேசினாலும் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலிஜியனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ரிலிஜியஸ் ஐடியாலஜிய இன்னொரு முறையில கொண்டு வர்றதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எண்ணையும் தண்ணியும் போலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பாலிடிக்ஸும் இரண்டுக்கும் ஒத்து வராது. அரசியல் பேசுறவங்க ஆன்மீகத்தை பத்தி ஈடுபாடு காட்டக்கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அரசியலை விட்டு விலகி இருக்கிறது தான் அரசியலுக்கும் நல்லது, ஆன்மீகத்துக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது.
புது வருடம் இன்று ஆரம்பித்திருக்கிறது, இனிமேல் தமிழக அரசியல் எப்படி போகும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
தொடர்ச்சி மாத்திரமே. மறுபடியும் ஆண்டு முடிவில் கூட நாம ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
ஆம்தாமு, இது இப்பொழுது முடிகிற காரியமாக தெரியவில்லை. இது குறித்து நாங்கள் மேலும் பேசுவோம். உங்களது நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தாமு.
தொடர்ந்து அலசுவோம். நன்றி.
இதை போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.